தாயும் தந்தையும் யார் யாரோ, நம் தலைவனும் மாயனும் யார் யாரோ, நம் தம்பியும் தங்கையும் யார் யாரோ, நம் தோழரும் துணையும் யார் யாரோ.
வாரம் ஒரு அலசல், தீர விசாரிப்பதே மெய். எனது குழுவில் உள்ள சகோதரி ஒருவர் மதியம் வேலைக்கு சென்று வேலை முடிந்து அன்று இரவு 9 மணி அளவில் களைப்போடு வீடு திரும்பினார். நானும் அந்த நேரம் சுகமில்லாமல் படுத்திருந்தேன். வீட்டுக்கதவு திறக்கும் சப்தம் கேட்டு முழித்து சகோதரியிடம் பேச்சு கொடுத்தேன். எனக்கு தலைவலி, ஏற்கனவே மாத்திரை எடுத்துவிட்டேன், சாப்பாடு வேண்டாம் என்று உடனடியாக படுக்க போய்விட்டார். அடுத்த நாள் அதிகாலையிலே சகோதரி எழும்பி குளித்து முடித்து காப்பி சுட வைத்தார். சமையலறை பக்கம் சென்ற நான், இரவில் ஒன்றும் சாப்பிடவில்லை, அதிக பசி போலும், அதுதான் காலையிலே காபி குடிக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் வழக்கமாக சகோதரி அதிகாலையில் காஃபி குடிப்பதில்லை. சரி, ஜெபம் சொல்லலாமா என்று கேட்டேன். அவர்களும் சரி என்று கோவிலில் எனக்காக காத்திருந்தார்கள். நானும் ஆறு அமரச் சென்றேன். ஜெபத்திற்கு போனால் சகோதரி வேலைக்கு செல்வதற்கு எல்லாம் தயாராக இருந்தது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது சகோதரிக்கு என்று காலை வேலை என்று. அன்று அவர்களுக்கு பிற்பகல் வேலை என்றுதான் அதுவரை நான் நினைத்திருந்தேன். அன்று அதிகாலையில் ஒரு சில நிமிடங்களில் உடன் வாழ்பவரின் செயல்கள் பற்றி எனக்கு எத்தனையோ மனக்கணக்குகள். எனது எண்ணங்கள் பற்றி பின்னர் மாலையில் நாங்கள் இருவரும் பேசி சிரித்து கொண்டோம். அன்பு நேயர்களே, இப்படி உங்கள் வாழ்விலும் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். என்ன ஏது என்று சரியாக தெரியாமல், சரியாக பார்க்காமல், சரியாக புரிந்து கொள்ளாமல் சிறிது நேரத்தில் பிறரின் செயல்கள் பற்றி சரியாகவோ அல்லது தவறாகவோ கணித்து விடுகின்றோம். அந்த ஆளை பாருங்க, போக்கே சரியில்லை. அந்த ஆள் பார்வையிலே ஒரு திமிர் இருக்கு. என்னமோ பெரிய இவர்னு நினைப்பு என்று பெரிய உளவியல் நிபுணர் போன்று வெகு எளிதாக அடுத்தவரை பற்றிய ஒரு முன் தீர்மானத்திற்கு வந்து விடுகின்றோம். ஒரு அலுவலகத்தில் தனக்கு நேர்ந்ததை ஒருவர் இப்படி பகிர்ந்து கொள்கின்றார்.
எனது அலுவலகத்தில் வராந்தாவில் அந்த மூத்த நபர் கம்பீரமாக நடந்து வரும் போதெல்லாம் எதிரே செல்லவே எனக்கு தயக்கமாக இருக்கும். அவரை பார்த்தவுடன் எதுவும் தெரியாதது போல், அங்கு அருகில் வேலை செய்து கொண்டிருக்கும் நண்பரிடம் ஏதாவது சந்தேகம் கேட்பது போல் திரும்பி நின்று விடுவேன். அவர் போனதும் நான் என் வழியே போவேன். ஒருநாள் அந்த மூத்த நபரிடம் நான் வசமாக மாட்டிக்கொண்டேன். எதிரே அவர் வருவதை பார்த்து வழக்கம்போல் நான் திரும்பி நிற்கவும், அவர் என் அருகில் வந்து, என்ன பிரச்சனை உனக்கு? நீ திறமைசாலி, சுறுசுறுப்பானவர், வேலையிலே நேர்மையாக இருக்கிறவர் என்று முதலாளி உன்னை பற்றி ஆகா ஓஹோ என்று சொல்கின்றார். எனக்கும் அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உனக்கேற்ற மரியாதையும் இடமும் இங்கே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாயா? இல்லை, என்னை போன்ற மூத்த வயதானவர்கள் ஒதுங்கி இடம் விடாமல் நம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களே என்று நினைக்கிறாயா? என் தலையை கண்டபோதெல்லாம் என்னை அவமதிப்பது மாதிரி முகத்தை திருப்பிக் கொள்கிறாய். ஏன், உனக்கு என் மீது அத்தனை வெறுப்பா என்று நிறுத்தி நிதானமாக அவர் கேட்டதும்,
ஐயான்னு நான் பதறிட்டேன் என்று அவர் சொன்னதும் மூத்த அலுவலகர் அவரிடம், பதறாம சொல்லுப்பா, நான் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சிட்டு தான் வர்றேன். நானா உன்னை பத்தின முன்முடிவுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உங்கிட்டயே கேக்குறேன். தைரியமா சொல்லு என்று சொல்லவும் அவர் இப்படி சொல்லியிருக்கின்றார்.
இல்லை சார், நீங்கள் ரொம்ப பெரியவங்க, உங்கள் முன்ன நிற்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. உங்கள் மேலே எனக்கு இருக்கிறது ஒரு மரியாதை கலந்த பயம், அதனால தான் ஒதுங்கி நிற்கிறேன்னு பவ்யமாக சொன்னேன்.
இதை கேட்டு சிரித்த மூத்தவர், மரியாதை மனதில் இருந்தால் போதும், இங்கே நீயும் வேலைக்காரன், நானும் வேலைக்காரன், யாரும் உயர்வா தாழ்வா இல்லை. என்ன, உன்னை விட எனக்கு ஒரு 10-12 வருடம் அனுபவம் இருக்கலாம், ஆனால் உனக்கு தெரிஞ்ச பல விடயங்கள் எனக்கு தெரியாது. நீ அலட்டி கொள்ளாமல் செய்து முடிக்கின்ற பல விடயங்களை என்னால் செய்ய முடியாது, திணறுவேன். இளம் இரத்தத்தோடு இந்த வயதான இரத்தம் போட்டி போட முடியாது, புரியுதா? இந்த நிறுவனம் என்ன, நாளைக்கு இந்த உலகத்தையே இளையோர்தான் ஆளப்போறீங்க. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் என்று முதியில் தட்டி கொடுத்துவிட்டு நகர்ந்து போயிருக்கின்றார். ஆம், அந்த மூத்தவர் இளையவர் பற்றி தானாகவே தப்பு கணக்கு போடாமல் அவரிடமே மனம் விட்டு பேசி புரிந்து கொண்ட தன்மை நம் எல்லோருக்கும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மற்றவர் பற்றி நாம யூகித்து முன்முடிவுகள் எடுப்பது பிரச்சனையை மேலும் வளர்க்கத்தான் செய்யும். பிரச்சனைகளுக்கு உரையாடல் வழியாக தீர்வு காண வேண்டுமென்றுதான் உலகில் நன்மனம் கொண்ட எல்லோரும் வலியுறுத்தி வருகின்றனர்.
சிரியாவில் தினமும் குண்டுவெடிப்புகள். இஞ்ஞாயிறன்று ஹோம்ஸ் மற்றும் தமாஸ்கஸ் நகர்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் ஏறக்குறைய 130 பேர் இறந்துள்ளனர். பங்களாதேஷில் ஜோகேஸ்வர் ராய் என்ற 45 வயது இந்து மத குரு ஐஎஸ் இஸ்லாமிய அரசின் ஆட்களால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். மோசூல் நகரில் ஐஹாம் ஹுசேன் என்ற 15 வயது சிறுவன் மேற்கத்திய பாப் இசையை கேட்டான் என்பதற்காக இதே ஐஎஸ் அரசு அச்சிறுவனின் தலையை வெட்டி கொன்றுள்ளது. இந்த கொடுமையை பலர் வேடிக்கை பார்ப்பதை யூடியூபில் பார்த்தபோது நெஞ்சு கனத்தது. 2015 ஆண்டில் ஐஎஸ் அரசுக்காக போரிட்டு இறந்த சிறார் படை வீரர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே கணக்கிடப்பட்டதை விட 2 மடங்கு அதிகம் என்று கடந்த சனிக்கிழமையன்று செய்தி வெளியாகியுள்ளது. சிரியாவில் இடம்பெற்று வரும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உலகத் தலைவர்கள் ஜெனீவாவில் தொடங்கிய அமைதி பேச்சுவார்த்தையும் வெற்றியடையவில்லை. மேலும் பாகிஸ்தானில் தெய்வநிந்தனை குற்றச்சாட்டின் பேரில் தீர விசாரிக்காமல் எத்தனை எத்தனை கொடுமைகள் அரங்கேறுகின்றன.
போர்களால் அப்பாவி மனிதர்கள் ஒருபுறம் இறந்து கொண்டிருக்க மரண தண்டனைகளாலும் மனித உயிர்கள் இழக்கப்படுகின்றன. உலகில் மரண தண்டனைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு குரல் கொடுத்து வரும் ரோம் சான் எஜிதியோ கத்தோலிக்க பக்த அமைப்பு இத்திங்களன்று மரண தண்டனை இல்லாத உலகம் என்ற தலைப்பில் ஒரு அனைத்துலக கருத்தரங்கை தொடங்குகின்றது. இது குறித்து இஞ்ஞாயிறு மூவேளை ஜவ உரைக்கு பின்னர் பேசிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்,
Faccio appello alla coscienza dei governanti affinché si giunga ad un consenso internazionale per l'abolizione della pena di morte e propongo a quanti tra loro sono
மரண தண்டனை நிறைவேற்றுவதை ரத்து செய்வதற்கு ஒருமித்த தீர்மானங்களை எடுக்குமாறு நாடுகளை ஆள்பவர்களின் மனசாட்சிக்கு அழைப்பு விடுக்கின்றேன். இந்த இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு உழைக்குமாறு கத்தோலிக்கருக்கும் நல்மனம் கொண்ட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். அதோடு சுதந்திரம் பறிக்கப்பட்டவர்களின் மனித மாண்பு மதிக்கப்பட உழைக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன்
என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். அன்பு நேயர்களே, ஒருவரை பார்த்தவுடன் அவர் செய்வதை கண்டவுடன் மனம்போன போக்கில் அவர் பற்றி நாம் தப்பு கணக்கு போடும்போது அம்மனிதரின் மாண்பை அவமதிக்கின்றோம். அவரின் மனிதத்தை, மனித உணர்வுகளை, அதனால் அவரது நற்பெயரை கெடுக்கின்றோம். ஒரு சமயம் நியூயார்க் நகரில் ஒரு ரயில் நிலையத்தில் ஸ்டீஃபன் என்பவர் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தார். அங்கு சிலர் தினத்தாள் வாசித்துக் கொண்டிருந்தனர். சிலர் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தனர். சூழ்நிலையே மிகவும் அமைதியாக இருந்த நேரத்தில் ஒருவர் தன் குழந்தைகளோடு அங்கே வந்து ஸ்டீஃபன் பக்கத்தில் அமர்ந்தார். அந்த குழந்தைகள் அங்கே இங்கே ஓடி கத்தி கூச்சல் போட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். அங்கே ஒரே சப்தம், அங்கிருந்தவர்களுக்கு எரிச்சல். ஆனால் எதுவுமே நடக்காதது போல் அக்குழந்தைகளின் தந்தை கண்களை மூடி அமர்ந்திருந்தார். அப்போது ஸ்டீஃபன் அவரை லேசாக தொட்டு, என்ன சார், உங்க பிள்ளைங்க இத்தனை குறும்பு பண்றாங்க, நீங்க கண்டிக்க மாட்டீங்களா என்று கோபத்தோடு கேட்டார். திடுக்கிட்ட மாதிரி கண் விழித்த அவர், ஆமாம், பிள்ளைங்களை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். நாங்க இப்போ நேரா மருத்துவமனையிலிருந்து தான் வர்றோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கே என் மனைவி, இந்த குழந்தைங்களோட அம்மா செத்து போயிட்டாங்க என்று சொன்னார். அவ்வளவுதான். அந்த இடத்தில் அமர்ந்திருந்த எல்லோருக்கும் அந்த மனிதர் மீது இருந்த எரிச்சல் நீங்கி ஒரு பரிதாபம் ஏற்பட்டது. அன்பர்களே, இந்நிகழ்வை நீங்கள் ஏற்கனவே கேட்டுள்ளீர்கள். இதில் ஒருவருடைய சூழ்நிலையின் பின்னணி தெரியாதபோது இருந்த மனநிலை வேறு, தெரிந்தவின்னர் ஏற்பட்ட உணர்வுகள் வேறு. எனவே ஒருவர் செய்யும் செயலை முழுவதும் அறிவதற்கு முன்னரே அவரை பற்றி தீர்ப்பிடுவதால் எவருக்கும் நன்மை பயக்காது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர ஆராய்வதே மேல் என்று இதனாலே பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்பொருளை யார் யார் வாய் கேட்டாலும் அப்பொருளின் மெய்ப்பொருளை காணும் அறிவை நாம் வளர்ப்போம். தேவையில்லாமல் பிறரின் வாழ்வில் தலையிடாமல் இருந்து அவர்களை நிம்மதியாக வாழ விடுவோம். தேவைப்படின் தீர விசாரிப்போம். இதனால் பிறரின் மனிதம் மதிக்கப்படும், பிறரோடு உள்ள உறவுகளும் மேம்படும்.
தாயின் கருணை என்னை
தீர விசாரிப்பதே மெய். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.